ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ. ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
அன்பர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் பெருகி வரும் இக்காலங்களில் பிசாசை எதிர்க்கும் பட்டயமாகிய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் படு பாவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி. கற்பனையை துறந்தாய், கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், உள்ள பாவ வழி தீர்ந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், உள்ள பாவ வழி தீர்ந்தாய். முத்தி கட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, உத்தமமை பெனார் கத்தி அழைக்கிறார். குணப்படு பாவி, பாவி துயரமாயோ. துக்கமடையாயோ, பாவி துயரமாயோ. மிக்க புலம்பாயோ, மனம் மெலிந்துருகாயோ. மிக்க புலம்பாயோ, மனம் மெலிந்துருகாயோ. இக்கணம் பாவக்க சப்பை உணராயோ, தக்காரு மறை பக்கம் தொடராயோ. குணப்படு பாவி.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஒன்று யோவான் 2:6-12 வசனங்களை நாம் சிந்தித்தோம். அதிலே குறிப்பாக நாம் சிந்தித்த சத்தியம் என்னவென்றால், நான் ஒளியிலே நடக்கிறேன் என்று ஒருவன் சொல்வான் என்றால் அவன் தன் சகோதரனை பகைக்கிறவனாயிருக்கிறதில்லை. ஒரு சகோதரனை, அதாவது சக விசுவாசியை பகைக்கிறவன் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவன் ஒளியிலே இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் யோவான் சொல்லும்பொழுது தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் என்று சொல்கிறார். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான் என்றும் சொன்னார். தொடர்ந்து பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் 3 விசுவாச குழந்தைகளை பற்றி சொல்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 2:13. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே என்று கூறும்பொழுது பல ஆண்டுகளாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த விசுவாசிகள். இவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்கள். பொதுவாக சங்கீதம் 23 தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கையிலே எழுதியதாக கூறுவார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் வயதான காலத்திலேதான் 23 சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும். 23 சங்கீதத்திலே ஒரு முதிர்ந்த விசுவாசியின் அனுபவங்கள் இருக்கிறது. தாவீது தனது வாழ்க்கையிலே பலவிதமான ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து தேவனோடு கூட ஐக்கியமுள்ள ஒரு மனிதனாய் வாழ்ந்ததினாலே அதை எழுதினார். தாவீது முதிர்ச்சி பெற்ற கடவுளுடைய பிள்ளை. நிச்சயமாக யோவானுடைய பிதாக்களே என்ற அட்டவணைக்குள்ளே இவரும் வருவார் என்று விசுவாசிக்கலாம். தாவீது தனது வயதான காலத்திலே தனது அரியணையிலே இருந்த நாட்களிலே தனது வாழ்க்கையை பின்னால் திரும்பி பார்த்துதான் 23 சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும். பெத்லகேம் மலைகளிலே ஆடுகளை மேய்க்கும்படி புறப்பட்டுச் சென்ற அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனை நினைவிலே கொண்டிருந்தார். கரடிகளின் கைக்கும் சிங்கங்களின் கைக்கும் எப்படி அவற்றை பாதுகாத்தார் என்பவற்றை அவர் அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, அரசனான பின்பு எப்படி மக்களை மேய்க்கும் ஒரு மேய்ப்பனாக அவர் இருந்தார் என்பதையும் நினைவு கூர்ந்து எழுதியிருப்பார். கடந்த காலத்தை அவர் திரும்ப பார்த்த பின்பு யோனத்தானுடைய அருமையான நட்பை அவர் நினைத்திருப்பார். சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடின காலங்களையும், எபிரோனிலே ஆட்சி செய்த காரியங்களையும், இறுதியாக எவ்வாறு 12 கோத்திரங்களுக்கும் ராஜாவாக கர்த்தர் தன்னை ஏற்படுத்தினார் என்பதையும் உணர்ந்திருப்பார். அது மட்டுமல்ல, தனது பயங்கரமான பாவத்தையும் அதை எப்படி அறிக்கை செய்தபொழுது ஆண்டவர் கிருபையாய் மன்னித்தார் என்பதையும் நினைவிலே கொண்டிருப்பார். தனது வாழ்க்கையிலே தனது குடும்பத்திலே கடவுளுடைய தண்டனையாக ஏற்பட்ட பிரச்சனைகளையும் அவர் மறந்திருக்க முடியாது. குறிப்பாக அவர் அதிகமாக நேசித்த மகனான அப்சலோம் வீட்டிலே பிரச்சனை பண்ணுகிற ஒருவனாய் இருந்தான். அது மட்டுமல்ல, அப்சலோமுக்கு பயந்து எருசலேமை விட்டு ஓடிப்போன காலங்களையும், அப்சலோமின் மரணம் அவர் இருதயத்தை உடைத்ததையும், அதற்கு பின் எருசலேமிற்கு திரும்பி வந்ததையும் அவர் நினைவு கூர்ந்திருப்பார். வயதான தாவீது ராஜா இத்தனை காரியங்களையும் மனதிலே வைத்துதான் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதினார். முதிர்ச்சி பெற்ற ஒரு கடவுளுடைய பிள்ளையாக தேவன் அவரை எப்படி புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் எவ்வாறு அவரது ஆத்மாவை தேற்றினார் என்று எழுதினார். எனவே இங்கே யோவான் பிதாக்களே என்று சொல்லும்பொழுது அது முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகளை குறிக்கிறதாயிருக்கிறது. இரண்டாவது விசுவாச கூட்டத்தினர் வாலிபரே என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த வாலிபரை குறித்து சொல்லும்பொழுது பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். இந்த வாலிபர்கள் முதிர்ச்சி பெற்ற பிதாக்களைப் போல அல்ல, அந்த பிதாக்கள் பெற்றிருந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் எதிரியான பிசாசானவனை இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயிப்பதை குறித்து அறிந்தவர்கள்தான் இந்த விசுவாசிகளான வாலிபர்கள். கடவுளுக்காக வாழ்வது எப்படி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே, பாவம் நிறைந்த சூழ்நிலையிலே ஒரு இளைஞன் கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. அவரோடு ஐக்கியத்திலே வாழும் எந்த ஒரு வாலிபனும் இன்றும் அவருக்காக வாழ முடியும். மூன்றாவதாக, பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்திலே பிள்ளைகளே என்று எழுதும்பொழுது பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது பைடியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதிர்ச்சி பெறாத சிறுவர்கள். அவர்களுக்கு ஒன்று தெரியும், கடவுளுடைய பிள்ளைகள் தாங்கள் என்பது மட்டுமே தெரியும். இந்த பிள்ளைகளாய் இருக்கும் விசுவாசிகளிலே சிலர் அது மட்டும் எங்களுக்கு தெரிந்தால் போதும் என்றும் வாழுகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் எத்தனை திருச்சபைகளிலே என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அது போதும் என்ற விசுவாசிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருச்சபைகளிலே நாம் இருப்போம் என்றால் ஆவிக்குரிய பால்வாடியிலே, அதாவது நர்சரியிலே இருப்பது போல உணர்வீர்கள். சரீர பிரகாரமாக எவ்வளவு உணர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும், சிலர் முடியெல்லாம் நரைத்து முதிர்ச்சியாக தெரிந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தமட்டிலே அவர்கள் வளர்ச்சி அடையாதவர்களாகவே காணப்படுவார்கள். வளர வேண்டிய காலங்களிலே ஆவிக்குரிய காரியங்களில் வளராதவர்கள். இன்று மூன்று விதமாக விசுவாசிகளை பார்த்து யோவான் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார். பாருங்கள், 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாயிருக்கிறதுனாலும், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இங்கே பிதாக்களை குறித்து சொல்லும் பொழுது, ஆதி முதல் நீங்கள் அறிந்திருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஏனென்றால் வேறு எதையுமே அவர்களின் விசுவாச வாழ்க்கைக்கு அவர்கள் கூட்ட முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதை குறித்து பவுலப்போஸ்தலன் பிலிப்பியர் 3:10 இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். கவனியங்கள், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். பிரியமானவர்களே, இந்த அறிவுதான் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவாக்குகிறது. ஒருவரை நாம் எப்படி நன்றாக அறிந்து கொள்ள முடியும்? அவர்களோடு அனுதினமும் வாழ்ந்தால்தான் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். நான் என்னுடைய மனைவியை அறிந்திருக்கிறேன், என்னுடைய மனைவியும் என்னை அறிந்திருக்கிறாள். அவள் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எனவே நான் யார் என்ற உண்மை அவளுக்கு நன்றாக தெரியும். ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். ஒரு கோடை விடுமுறை காலத்திலே அவர் சுகவீனமாக இருந்தார். வீட்டின் பின்னாலே கணவனும் மனைவியுமாக அமர்ந்திருந்தார்கள். திருமணமான காலம் முதல் அவருடைய குடும்ப வாழ்க்கையின் 46 ஆண்டுகால வாழ்க்கையை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டம் தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான காலகட்டம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களாக இணைந்து கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பது சிறந்ததாயிருந்ததாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பரே, இப்பொழுது நாம் எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளப் போகிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள இன்று ஒரே வழி அவருடைய வார்த்தைதான். நீங்கள் அதை சரியாக அறிந்து கொள்வதன் மூலம் அவரை சரியாக அறிந்து கொள்ளலாம். அவருடைய வார்த்தைகளிலேதான் அவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். சிலர் நினைக்கிறார்கள், வாரத்திற்கு ஒருமுறை ஒரு வேதபாட வகுப்பிற்கு சென்றால் தாங்கள் ஒரு பலசாலியாக பரிசுத்தவானாக மாறிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, வேத வசனமானது நமது உணவை போல. வாரத்திற்கு ஒருமுறை திருச்சபையில வேதபாட வகுப்பு வைப்பது நல்லதுதான். ஆனால் சற்று எண்ணி பாருங்கள், ஒரு நேரத்திலே நன்றாக சாப்பிட்டுவிட்டு அடுத்த சாப்பாட்டிற்கு நான் அடுத்த வாரம் வருகிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த இடைவெளி விட்ட ஒரு வாரத்திலே நீங்கள் உணவு எடுக்கவில்லை என்றால் உங்களுடைய சரீரம் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் டிரான்ஸ்வல் ரேடியோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைதான் நமக்கு ஜீவ அப்பம். நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரது வார்த்தையிலே அவரோடு கூட நாம் வாழ வேண்டும். அவருடைய வாழ்க்கையின் துக்கங்களையும் சந்தோஷங்களையும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவரை நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்பொழுது இரண்டாவது விசுவாச கூட்டத்தை பார்த்து யோவான் என்ன சொல்கிறார் பார்ப்போம். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்கிறார். இதற்கு முந்தைய வசனத்திலே வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தீர்கள், இதனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது இந்த வசனத்திலே அதற்கான ரகசியத்தை அவர் சொல்கிறார். அது என்ன ரகசியம்? தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, பிசாசானவனை நீங்களும் நானும் எப்படி ஜெயிக்க முடியும்? எப்பொழுது ஜெயிக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினாலேதான் ஜெயிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசு சபையாருக்கு எழுதிய கடிதத்திலே 6வது அதிகாரத்திலே ஒரு விசுவாசி தரித்திருக்க வேண்டிய ஆயுதங்களை குறித்து ஒரு பட்டியல் போடுகிறார். ஒவ்வொரு ஆயுதத்தை குறித்தும் விவரமாக சொல்கிறார். குறிப்பாக பிசாசானவனை எதிர்த்து போராட எபேசியர் 6:17 நாம் பார்க்கிறது போல வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பிசாசிற்கு எதிராக உங்களை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டுமென்றால் வேத வசனத்தை குறித்த நல்ல அறிவு உங்களுக்கு தேவை. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் கூட பாவத்திற்கு தங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து விடுவதற்கு காரணம் வேத வசனத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவில்லை. உலகத்திற்கு ஒத்துப்போக தங்களை அர்ப்பணித்து விட்டதின் காரணம் வேத வசனத்தை ஒழுங்காக அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, சரீரப்பிரகாரமாக நாம் பலசாலிகளாக இருக்க ஒவ்வொரு நாளும் 3 முறை சாப்பிடுகிறோம். அதேபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அனுதினமும் நாம் பலத்தோடு வாழ வேண்டுமென்றால் அனுதினமும் அவர் வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும், அதை குறித்து யோசிக்க வேண்டும், அதை குறித்து மற்றவர்களோடு பேச வேண்டும், அதை குறித்து நம் உள்ளத்திலே தியானம் செய்ய வேண்டும். அப்படி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர் கொடுக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கருத்துள்ளவர்களாய் இருப்போம். 15 வசனம் முதல் வரும் பகுதி நாம் இவ்வளவு நேரம் கற்று வந்த பகுதியை விட வித்தியாசமானது என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் யோவான் ஏற்கனவே கூறிய கருத்துக்களோடு மிகவும் தொடர்புடைய காரியங்கள்தான். கடவுளுடைய பிள்ளைகளான நாம் எப்படி அவருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்தவர்களாய் வாழ முடியும் என்று கூறினார். அதாவது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய கற்பனைகள் கடினமானது அல்ல என்பதை குறித்து யோவான் சொல்லப்போகிறார். அவருடைய கற்பனை என்று சொல்லும்பொழுது இங்கே 10 கற்பனையை குறிக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த கற்பனைகளை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள உறவின் மூலமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் தேவனோடு இணைக்கப்படும்படியாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நிருபங்களை குறித்து அநேக வேத வல்லுநர்கள் சொல்லும் காரியம் இதுதான். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபமானது எப்படி நாம் அடிமைத்தன வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட முடியும் என்று பேசுகிறது. எபேசியர் நிருபம் எப்படி விருந்து சாலைக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம் என்று சொல்கிறது. எபிரேயர் நிருபம் எப்படி நாம் கிருபாசனத்தை கிட்டிச் சேரலாம் என்று சொல்கிறது. ஆனால் ஒன்று யோவான் நாம் எப்படி மகா பரிசுத்தரின் பிரசன்னத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம் என்பதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். நாம் உண்மையான கடவுளின் பிள்ளைகள் என்பதை நமக்கு நாமே அறிந்து கொள்ளவும் மற்றவர்கள் நாம் கடவுளுடைய பிள்ளைதான் என்பதை அறிந்து கொள்ளவும் மிகவும் அவசியமானது. நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அது மட்டுமல்ல, நாம் எதை செய்தாலும் நம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சியோடு செய்யும்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் அண்டை வீட்டுக்காரர்களும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்வார்கள். சில விசுவாசிகள் பல்லை கடித்துக் கொண்டு நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவர்கள் நோக்கமானது அன்பானதாக இல்லை. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு அவர் மேல் உள்ள அன்புதான் காரணமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யோவான் 14:15 வசனத்திலே நீங்கள் என்னிடத்திலே அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதனாலே அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுவீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அநேக பிரச்சனைகள் தீர்வு கண்டுவிடும். உங்கள் உள்ளத்திலே உள்ள அநேக நம்பிக்கையற்ற காரியங்கள் மறைந்து போய்விடும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று கூட்டம் நடத்தினால் இன்று அநேகர் பங்கு பெற வருகிறார்கள். அந்த போதனைகள் எல்லாம் பலவீனமான சக்தியற்ற ஆலோசனைகளாக இருந்தாலும் மக்கள் ஓடி வருகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கையானது அன்பு எனும் உறவின் அடிப்படையிலேயே உருவானது. ரட்சிப்பு என்பது அன்பின் அடிப்படையிலேயே செயல்படுத்தப்பட்டது. இதை குறித்தும் அப்போஸ்தலன் யோவான் இன்னும் அதிகமாய் 4 சொல்லப்போகிறார். 1 யோவான் 4:10 அவர் சொல்லும்பொழுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்து கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்றார். இப்பொழுது நாம் 1 யோவான் 2:15 பார்ப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இங்கே முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எந்த உலகத்தை குறித்து யோவான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்? தேவாதி தேவன் உண்டாக்கிய இயற்கை உலகத்தை பற்றி அவர் இங்கே சொல்லவில்லை. கடல், மலை, இயற்கை காட்சிகள் பற்றி அவர் சொல்லவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இயற்கை மிகவும் அழகாக இருக்கிறது. பூக்கள் பூக்கிறது, இலைகளை உதிர்க்கிறது, மீண்டுமாக இளந்தளிர்கள் தோன்றி செழித்து வளர்கிறது. வெவ்வேறு நிறங்களிலே மரங்களிலே இலைகள் காணப்படுகிறது. இன்னமும் வண்ண வண்ண மலர்கள் மலர்கிறது. குளிர்காலமும் வருகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்தை நாம் நேசிக்கக்கூடாது என்று யோவான் சொல்லவில்லை. தேவன் படைத்த இயற்கை உலகமானது நமது மகிழ்ச்சிக்காகவே, நாம் அனுபவிப்பதற்காகவே ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆம், அது அழகானது. அதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இயற்கை அழகை வர்ணிக்கும் எத்தனையோ செய்யுள்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் அல்லது கேட்டிருப்பீர்கள். அவைகளிலே ஒவ்வொரு கவிஞர்களும் இயற்கை பற்றி எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார்கள் இல்லையா? எனவே யோவான் இங்கே அழகான இயற்கை காட்சிகள் அடங்கிய விதவிதமான வண்ணங்கள் உள்ள ரோஜா மலர்கள் உள்ள அழகான உயர்ந்த மரங்கள் உள்ள உலகத்தை குறித்து சொல்லவில்லை. மலைகளிலே தோன்றும் அருமையான அருவிகளும் ஓடிவரும் கண்ணாடி போன்ற நீரோடைகளும் நாம் வெறுக்கத்தக்கவைகள் அல்ல. மாறாக அவை ஒவ்வொன்றையும் நாம் ரசித்து மகிழ்ந்து அனுபவிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகம் என்று சொல்லும்பொழுது மனுக்குலத்தை குறித்தும் அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் யோவான் 3:16 சொல்லும்பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகம், மனுக்குலம், இதை ஆண்டவர் நேசிக்கிறார், நாமும் நேசிக்க வேண்டும். அப்படி என்றால் இங்கே 1 யோவான் நிருபத்திலே நாம் வாசிக்கும் இந்த உலகம் எது? இந்த இடத்திலே உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை காஸ்மோஸ் என்பதாகும். அதாவது உலக வழக்கங்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவனை விட்டுவிட்டு பிசாசின் தலைமையின் கீழே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற உலக அமைப்பை இது குறிக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே தேவனுக்கு விரோதமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற உலகத்தைத்தான், பிசாசின் உலகத்தைத்தான் நாம் வெறுக்க வேண்டும். பிசாசின் கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கும் ஒரு உலக அமைப்பு இன்று இருக்கிறது. இந்த உலகத்தை குறித்துதான் இயேசு கிறிஸ்துவும் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி என்று பிசாசை இயேசு கிறிஸ்துவை கூறியிருக்கிறார். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்திலே, உலக நாகரிகத்திலே இந்த பிசாசின் ஆட்சியானது நிலவுகிறது. ஞாபகம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவின் சோதனை காலத்தின் பொழுதும் பிசாசானவன் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்தான் என்று வாசிக்கிறோம். அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். இப்படிப்பட்ட இந்த உலகத்தை தான் நாம் நேசிக்கக்கூடாது. யோவான் 16:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த இடத்திலேயும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை குறித்து சொல்கிறார். எபேசியர் 4:4 அப்போஸ்தலனாகிய பவுல் உலக தோற்றத்திற்கு முன்னமே என்று சொல்லும்பொழுது தேவன் படைத்த இந்த இயற்கை உலகத்தை குறித்து சொல்கிறார். ஆனால் அதே எபேசியர் 2:2 வரும்பொழுது, அவைகளால் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லும்பொழுது இந்த பிசாசின் உலகத்தை குறித்து, பிசாசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் உலகத்தை குறித்து சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகம் எப்படிப்பட்டது? இது பொறாமை நிறைந்ததும், சுயநலம் மிகுந்ததும், இச்சைகள் நிறைந்ததும், மாம்ச இச்சைகள் நிறைந்ததும், ஏமாற்றங்கள் நிறைந்ததும், பொய் நிறைந்ததும், பயங்கரங்கள் நிறைந்ததுமான உலகம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உலகத்திலேதான் நாம் வாழ்கிறோம். யோவான் சொல்வது என்ன? இப்படிப்பட்ட இந்த உலகத்தை நாம் நேசிக்கக்கூடாது என்று சொல்கிறார். தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யும் கடவுளற்ற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற கலாச்சாரமும் நாகரிகமும் கடவுளுக்கு விரோதமானவை. எனவேதான் இப்படிப்பட்ட உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் நாம் அன்பு கூறக்கூடாது. நாம் இந்த உலகத்திலேதான் இருக்கிறோம், ஆனால் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. விசுவாசிகளாகிய நாம் வியாபாரத் துறைகளிலே இருக்க வேண்டும், சமுதாய காரியங்களிலே ஈடுபட வேண்டும். ஆனாலும் பிசாசானவனின் செயலுக்கு கீழே இருக்கும் இந்த உலக காரியங்களிலே நாம் ஈடுபடக்கூடாது. விசுவாசியான ஒரு சகோதரன் வியாபாரம் செய்யும் பொழுது உண்மை உள்ள வியாபாரம் செய்ய வேண்டும். சமுதாய காரியங்களிலே ஈடுபடும் பொழுது தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் அல்ல, மற்றவர்களுக்காக பாடுபடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு உலகத்திற்குத்தான் நாம் கீழ்ப்படிய முடியும். பிசாசானவனின் உலக அமைப்பிற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இல்லை என்றால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 6:14 என்ன சொல்கிறார்? நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்படியென்றால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் கூறுவது என்ன? எனக்கும் பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற உலகத்திற்கும் நடுவில் இருக்கிற சிலுவை, இரண்டுமே என்னை அழைக்கிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக அவருக்கு கீழ்ப்படிவேன். எனக்கு பெருமையெல்லாம் இயேசுவின் சிலுவையே. பிரியமானவர்களே, இயேசுவின் சிலுவையை குறித்து இந்த உலகம் மேன்மை பாராட்டுவதில்லை, மகிழ்ச்சி அடைகிறதில்லை, மகிமைப்படுகிறதில்லை. இந்த உலகத்தை பற்றி சொல்லும்பொழுது 2 பேதுரு 2:20 பேதுரு இவ்வாறு சொல்லியிருக்கிறார், கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்நிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். உலகத்தை குறித்து சொல்லும்பொழுது அசுத்தங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், இந்த உலகம் அசுத்தம் நிறைந்தது, இது கேடுள்ளது. தண்ணீரிலே மாசு, காற்றிலே மாசு என்று அதிகமாக கேள்விப்படுகிறோம். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு எத்தனை பேருடைய உள்ளங்கள் எவ்வளவு மாசு படிந்து காணப்படுகிறது இல்லையா? அசுத்தமான படங்கள், கதைகள் இவற்றினாலே பாதிக்கப்பட்ட மனங்கள், உள்ளங்கள் தான் எத்தனை எத்தனை. இங்கே யோவான் என்ன சொல்கிறார், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்திலே இல்லை. ஆம் அருமையானவர்களே, வாரத்தின் நாட்களில் எல்லாம் பிசாசின் கூட்டத்தோடு ஓடிவிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலே கடவுளின் பிள்ளைகளின் கூட்டத்தோடு நீங்கள் ஆலயத்திற்கு வந்தாலும் உங்களிலே பிதாவின் அன்பு இல்லை என்பது தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தனது போராட்டத்தை குறித்து ரோமர் 7 பவுல் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்திலே இல்லை. நான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறேன். புதிய சுபாவம் எதை செய்ய வேண்டும் என்கிறதோ பழைய சுபாவம் அதை தடுக்கிறது. எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பழைய சுபாவத்தோடு இந்த உலகத்திலே வாழும் வரைக்கும் இப்படிப்பட்ட போராட்டம் அவன் உள்ளத்திலே உண்டு. ஏனென்றால் பழைய சுபாவம் நிறைந்திருக்கும் இந்த உலகத்திலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது உலகத்தின் ஓட்டத்திலேயே உண்டாய் கலந்ததாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் அன்பு இருக்கும் என்றால், அதாவது இந்த உலக காரியங்கள் நமக்கு முக்கியமானதாக தெரியும் என்றால், ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்திலே இல்லை. தேவையில்லாத உலக காரியங்கள் எதன் மீதாவது நாம் வைத்திருக்கும் அன்பை குறித்து ஆண்டவர் இப்பொழுது உணர்த்துவார் என்றால் அதை தூர எறிந்துவிட்டு அவருடைய அன்புக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க, 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 பின்பாகம்.